மூன்று. செழிப்பால் வந்த அகந்தை. சாலமோன் பரலோக பிரமாணத்தை மேன்மைப்படுத்தின போது தேவன் அவனோடு இருந்தார். இஸ்ரவேலை நேர்மையோடும் இரக்கத்தோடும் ஆளுகிற ஞானத்தை தந்தார். செல்வமும் புகழும் பெருகின போதிலும் சாலமோன் முதலில் தாழ்மையோடு தான் இருந்தான். அதனால் அவன் செல்வாக்கு அதிகமாக பெருகியது. ஐபிராத் நதி தொடங்கி பெலிஸ்தர் தேச வழியாய் எகிப்தின் எல்லையை மட்டுமிருக்கிற சகல ராஜ்யங்களையும் சாலமோன் ஆண்டு கொண்டிருந்தான். அவனைச் சுற்றி எங்கும் சமாதானம் இருந்தது. சாலமோனுடைய நாளெல்லாம் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சச் செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய்க் குடியிருந்தார்கள். முதலாம் ராஜாக்கள் 4:21-24:25. கர்த்தருக்கு அன்பானவன் என்று பொருள் தரும் எதித்தியா என்ற பெயர் சாலமோனுக்கு இருந்தது. 2 Samuel 12:25. தன் ஞானத்தாலும் நேர்மையாலும் உலகளாவிய புகழடையும் அளவிற்கு தேவன் தம் தயவை தந்து அவனை கனப்படுத்தினார். இஸ்ரவேலின் தேவனை கனப்படுத்துமாறு பிறரை அவன் வழிநடத்தினான். ஒளிமயமான எதிர்காலம் இருப்பது போல் அவனுடைய வாழ்க்கை துவங்கியது. பின்னர் வழிவிலகலால் அது இருண்டது. ஏகோவாவை தொழாமல் அஞ்ஞானச் சிலைகளை தொழுதான் என்கிற வருத்தமான உண்மையை வரலாறு பதிவு செய்துள்ளது. இஸ்ரவேலை ஆளவிருந்த ராஜாக்களுக்கு நேரிடவிருந்த ஆபத்துகளை முன்னறிந்த கர்த்தர் அவர்களை வழிநடத்துவதற்கான வழிமுறைகளை மோசேயிடம் கொடுத்திருந்தார். சாலமோன் அரியணையில் அமர்வதற்கு சில 100 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அப்படி செய்திருந்தார். இஸ்ரவேலை ஆளப்போகிறவர்கள் என்ன செய்ய வேண்டுமென்று கட்டளையிட்டுள்ளார். அவன் தன் சிங்காசத்தின் மேல் வீற்றிருக்கும்போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காகத் தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்திலிருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதினால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழுவார்கள் என்றார் தேவன். உபாகமம் 17:18-20. இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் செய்யப்படுகிறவன் தன் இருதயம் பின்வாங்கிப் போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். வெள்ளியையும் பொன்னையும் தனக்கு மிகுதியாய் பெருகப்பண்டவும் வேண்டாம் என்று இன்னோர் எச்சரிப்பும் கர்த்தர் தந்திருந்தார். வசனம் 17. இதை நன்கு அறிந்திருந்த சாலமோன் சில காலம் அதற்கு செவிசாய்த்தான். சீனாயில் தேவன் தந்த கட்டளைகளின்படி ஆட்சி செய்து வாழ்வதுதான் அப்போது அவனுடைய மிகப்பெரும் வாஞ்சையாக இருந்தது. தன் அரசாங்க அலுவல்களை அவன் நடத்தின் விதம் அக்காலத்திலிருந்த மற்ற தேசங்களின் பழக்க வழக்கங்களைப் போல இல்லை. அதாவது அத்தேசங்கள் தேவபயமின்றி இருந்தன. அவற்றின் அரசர்கள் தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தை மதிக்கவில்லை. இஸ்ரவேலுக்கு தெற்கே இருந்த வல்லரசுடன் தன் உறவை பலப்படுத்திக் கொள்வதற்காக தேவன் தடை செய்த செயல்களைச் செய்ய முற்பட்டான் சாலமோன். ஒருவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் எவ்வளவு நன்மையான விளைவுகள் ஏற்படும் என்பது சாத்தானுக்கு தெரியும். சாலமோனின் ஆரம்பகால ஆட்சி மகிமையானதாயிருந்ததற்கு காரணம் அவன் ஞானமும் கருணையும் நேர்மையும். அக்காலங்களில் தேவன் மேல் அவன் வைத்திருந்த பக்தியை நயவஞ்சகமாய் அழிக்க முயன்றான் சாத்தான். அதற்கான சூழ்நிலைகளை அவன் உருவாக்கினான். தேவனை விட்டு சாலமோன் பிரிய அது ஏதுவாயிற்று. எதிரி இதில் வெற்றியடைந்து விட்டான் என்பதை வேதாகமும் சொல்கிறது. சாலமோன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோடே சம்பந்தம் கலந்து பார்வோனின் குமாரத்தியை விவாகம் பண்ணி தன்னுடைய அரமனையையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் எருசலேமின் சுற்று மதிலையும் கட்டித் தீருமட்டும் அவன் அவளை தாவீதி நகரத்தில் கொண்டு வந்து வைத்தான். முதலாம் இராஜாக்கள் 3:1:1. வேத போதனைகளுக்கு எதிரான இத்திருமணத்திலும் ஆசீர்வாதம் இருப்பது போல் தெரிந்தது. சாலமோனின் அஞ்ஞான மனைவி மனமாற்றமடைந்து அவனோடு சேர்ந்து மெய்த்தேவனை தொழுதாள். பார்வோனும் கேசேர் எனும் நகரத்தை கைப்பற்றி கேசேரில் குடியிருந்த கானானியரை கொன்று போட்டு அதை சாலமோனின் மனைவியாகிய தன் குமாரத்திக்கு சீதனமாக கொடுத்தான். முதலாம் ராஜாக்கள் 9:16. சாலமோன் இந்த நகரத்தை திரும்ப கட்டி தன் ராஜ்யத்தை மத்திய தரைக்கடல் எல்லை வரைக்கும் பலப்படுத்தினான். ஆனால் தேவன் தம் ஜனங்களின் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உண்டாக்கியிருந்த ஞானமான ஏற்பாட்டை இதன் மூலம் முன்யோசனையின்றி அலட்சியம் செய்துவிட்டான் சாலமோன். ஓர் அந்நிய தேசத்துடன் உடன்படிக்கை செய்ததும், சிலை வழிபட்ட இளவரசியை திருமணம் செய்து அந்த ஒப்பந்தத்தை உறுதி செய்ததும் தேவ ஏற்பாட்டுக்கு எதிரானவை. அதனால் தன் எகிப்திய மனைவி மனமாற்றம் அடையக்கூடும் என்று அவன் நினைத்திருந்தால் அது பாவத்திற்கான சாக்குப்போக்கே ஆகும். அந்த மோசமான தவற்றின் தீய விளைவுகளை தேவன் தம் மிகுந்த இரக்கத்தினால் சில காலம் தடுத்திருந்தார். தன்னுடைய விவேகமற்ற செயல்துவக்கின் தீய சக்திகளை அவன் பெரிய அளவில் ஞானமாகத் தடுத்திருக்கலாம். ஆனால் அவனோ தன் வல்லமைக்கும் மகிமைக்கும் ஆதாரமானவரை மறக்கலானான். பகுத்தறிவை விஞ்சிய உலகப்பற்றால் அவனுடைய தன்னம்பிக்கை அதிகரித்தது. கர்த்தருடைய நோக்கங்களை தன் சொந்த வழியில் நிறைவேற்ற முயன்றான். சுற்றிலுமிருந்த தேசங்களோடு வணிகத் தொடர்பும் அரசியல் தொடர்பும் ஏற்படுத்துவதால் அவை மூலம் அவர்களும் மெய்யான தேவனை அறிந்து கொள்ளக்கூடுமென்று காரணங்கற்பித்தான். இவ்வாறு தன் செயலை நியாயப்படுத்தி பிற தேசத்தாரோடு பரிசுத்தமற்ற உடன்படிக்கைகளை செய்து கொண்டான். அஞ்ஞான இளவரசிகளை திருமணம் செய்து இந்த தொடர்புகளை உறுதிப்படுத்தினான். பிற தேசங்களின் பழக்க வழக்கங்களை ஏற்றுக்கொண்டான். அதன் மூலம் ஏகோவாவின் கட்டளைகளை ஒதுக்க ஆரம்பித்தான். அஞ்ஞான மார்க்கத்தாராகிய தன் மனைவிகள் தன் ஞானத்தையும் முன்மாதிரியையும் பார்த்து சிலை வழிபாட்டை விட்டுவிடுவார்கள், மெய்த்தேவனை தொழுது கொள்வார்கள் என்றும், தன் உடன்படிக்கைகள் நிமித்தம் இஸ்ரவேலுக்கும் சுற்றிலுமிருந்த தேசங்களுக்குமிடையே நெருக்கமான உறவு ஏற்படும் என்றும் தன்னையே ஏமாற்றிக் கொண்டான். இவையெல்லாம் வீண் நம்பிக்கைகளே. அஞ்ஞான மார்க்கத்தாரின் செல்வாக்கை தாக்குப் பிடிக்கும் அளவிற்கு தனக்கு பலன் இருக்கிறதென்று அவன் நினைத்து கொண்டது மிகப்பெரிய ஆபத்தாக முடிந்தது. என் செயல் மூலமாக தேவப்பிரமாணத்தை நான் அவமதித்தாலும் என் மூலம் மற்றவர்கள் அதன் நீதி போதனைகளுக்கு கீழ்ப்படிவார்கள், அதை உயர்வாகப் போற்றுவார்கள் என்று நினைத்தானே. அது சாவுக்கேதுவான வஞ்சனையாக இருந்தது. அஞ்ஞான தேசங்களோடு சாலமோன் செய்து கொண்ட உடன்படிக்கைகள் மூலமாகவும் வணிகத் தொடர்புகள் மூலமாகவும் ராஜாவுக்கு பேரும் புகழும் ஏற்பட்டன. உலகச் சம்பத்துகள் ஏராளமாக குவிந்தன. ஓப்பீரிலிருந்து பொன்னையும் தர்ஷிசிலிருந்து வெள்ளியையும் அவன் பெருமளவில் தருவிக்க அது ஏதுவாயிருந்தது. ராஜா எருசலேமிலே வெள்ளியையும் பொன்னையும் கற்கள் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்கிலிருக்கிற காட்டத்தி மரங்கள் போலவும் அதிகமாக்கினான் என்கிறது 2 Nehemiah 1:15. சாலமோனின் நாட்களில் ஏராளமான செல்வந்தர் உருவானார்கள். ஆனால் பசும்பொன்னுக்கு இணையான நற்குணம் அவர்களில் மங்கி களங்கமடைந்துவிட்டது. செல்வத்துடன் வருகிற சோதனைகள் பெருகிவிட்டன. சாலமோன் படிப்படியாக தேவனை மறந்தான். தன் நிலையை உணரும் முன் அவன் தன் தேவனை விட்டு விலகி வெகு தூரம் சென்று விட்டான். தேவ நடத்துதல் மேலும் தேவ ஆசீர்வாதத்தின் மேலும் தனக்கிருந்த நம்பிக்கையை குறைத்து அவன் உணராமலேயே தன் சுயபலத்தின் மேல் அதிக நம்பிக்கை வைத்தான். இஸ்ரவேலரை விசேஷித்த ஜனங்களாக மாற்ற தேவையான கீழ்ப்படிதலை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்தான். சுற்றிலுமிருந்த தேசத்தாரின் பழக்க வழக்கங்களை அதிகமதிகமாக ஏற்றுக்கொண்டான். வெற்றியும் அவனுக்கிருந்த உயர் பதவியும் கொண்டு வந்த சோதனைகளுக்கு இடங்கொடுத்தான். அதனால் தனக்கு கிடைத்த ஆசீர்வாதத்திற்கு ஆதாரமாக இருந்த ஆண்டவரை மறந்து போனான். அதிகாரத்திலும் ஆடம்பரத்திலும் சகல தேசத்தாரையும் விஞ்ச வேண்டும் எனும் ஆசை அதிகரித்தது. அதனால் அதுவரையிலும் தேவ மகிமைக்கென அவன் பயன்படுத்தி வந்த பரலோக ஈவுகளை இப்போது தன் சுயநல நோக்கங்களுக்காகச் செலவழிக்கும்படி தடதம் புரண்டான். ஏழை மக்களின் நலனுக்காகவும் பரிசுத்த வாழ்வின் நியதிகளை உலகம் முழுவதும் பரப்புவதற்காகவும் பயபக்தியுடன் செலவழிப்பதற்காக அவனிடம் தேவன் தந்த பணத்தை பேராசையான சுயநலத் திட்டங்களுக்காக வீணே செலவழித்தான். உலகத்தாரின் பார்வையில் மற்ற தேசங்களை விஞ்சி நிற்க வேண்டுமென்கிற பேராவலே அவனில் விஞ்சி நின்றது. அதனால் குணத்தில் பரிபூரணமும் அலங்காரமும் பெற்றுக்கொள்ள வேண்டியதின் அவசியத்தை ராஜா மறந்துவிட்டான். உலகத்தாருக்கு முன்பாக தன்னை மகிமைப்படுத்த முயன்றதால் அவன் தன் மேன்மையையும் நேர்மையையும் விற்றுப் போட்டான். பல தேசங்களுடன் வமணிகம் செய்ததன் மூலம் பெருமளவில் வருவாய் கிடைத்தது. மேலும் வரிப்பணம் அதிகம் வசூலித்தான். பெருமை, பேராசை, ஊதாரித்தனம், சிற்றின்ப நாட்டம் போன்றவற்றால் கொடுமையும் பணம் பறித்தலும் தலைவிரித்தாடின. தன் ஆட்சியின் ஆரம்ப காலங்களில் அவன் நேர்மையோடும் அக்கறையோடும் மக்களை அணுகி வந்த மனநிலை இப்போது மாறிவிட்டது. மன்னர்களிலெல்லாம் ஞானமும் மிகுந்த இரக்கமும் நிறைந்தவனாயிருந்தவன் இப்போது கொடுங்கோளனானான். கருணையோடும் தெய்வ பயத்தோடும் மக்களை பாதுகாத்தவன் அடக்கியாளவும் கொடுமைப்படுத்தவும் தொடங்கினான். வரிக்குமேல் வரி விதித்தான். அரண்மனையில் சுகபோகமாக வாழவே அப்படிச் செய்தான். மக்கள் குறை கூற ஆரம்பித்தார்கள். தங்கள் அரசன் மேல் அவர்கள் ஒரு சமயத்தில் வைத்திருந்த மதிப்பும் மரியாதையும் மாறிப்போய் வெறுப்பும் அருவறுப்பும் உண்டாயின.
இஸ்ரவேலை ஆளுகிறவர்கள் மனிதனுடைய புயபலத்தை சாராமல் இருப்பதற்காக தங்களுக்கென குதிரைகளை பெருக்கிக் கொள்ளக்கூடாது என்று ஆண்டவர் எச்சரித்திருந்தார். ஆனால் இந்த கட்டளையை முற்றிலும் புறக்கணிக்கும் வகையில் சாலமோன் தனக்கு குதிரைகளை எகிப்திலிருந்து அழைப்பித்தான். முதலாம் ராஜாக்கள் 10:28. எகிப்திலும் மற்ற தேசங்களிலுமிருந்து சாலமோனுக்கு குதிரைகள் கொண்டுவரப்பட்டது. 2:9. சாலமோன் ரதங்களையும் குதிரை வீரரையும் சேர்த்தான். அவனுக்கு 1400 ரதங்கள் இருந்தது. 12,000 குதிரை வீரரும் இருந்தார்கள். அவைகளை ரதங்கள் வைக்கும் பட்டணங்களிலும் அவர்களை எருசலேமில் தன்னிடத்திலும் வைத்திருந்தான். 10:26. சுகபோகமும் சிற்றின்ப மோகமும் உலக தயவுமே மேன்மைக்கான அடையாளங்கள் எனும் எண்ணம் ராஜாவின் மனதில் அதிகம் அதிகமாக உண்டாக ஆரம்பித்தது. எகிப்து, பெனிக்கேயா, ஏதோம், மோவா போன்ற நாடுகளிலிருந்து வசீகர அழகுடைய பெண்கள் வரவழைக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் நூற்றுக்கணக்கில் வரவழைக்கப்பட்டார்கள். அவர்கள் சிலைகளை வழிபடுகிறவர்களாகவும் கொடுமையும் இழிவுமான சடங்குகளை பின்பற்ற பயிற்சி பெற்றவர்களாகவும் இருந்தார்கள். அவர்கள் அழகில் ராஜா மதிமயங்கிப் போனதால் அவன் தன் தேவனுக்கும் தன் ராஜ்யத்திற்கும் ஆற்ற வேண்டிய கடமைகளை புறக்கணிக்கலானான்.
அவன் மேல் அவருடைய மனைவிகளுக்கு இருந்த செல்வாக்கு மிகவும் பெரியதாக இருந்தது. தங்களோடு சேர்ந்து சிலைகளை வணங்குமாறு படிப்படியாக அவனை அவர்கள் இணங்க வைத்தனர். அஞ்ஞான மார்க்கங்களுக்கு எதிரான ஒரு தடைக்கல்லாக விளங்கும்படி தேவன் கொடுத்திருந்த ஒரு கட்டளையை சாலமோன் முன்னர் புறக்கணித்ததால் இப்போது பொய் தெய்வங்களை வணங்க தன்னை விற்றுப்போட்டான். சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாயப் பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாயிருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். 11:4-5. ஏகோவாவின் அழகான ஆலயம் அமைந்திருந்த மோரியாமலைக்கு எதிர்ப்புறத்தில் ஒலிவமலையின் உச்சியில் தென்புறமாக சிலை வழிபாட்டுக்கென பெரிய கட்டடங்களை சாலமோன் கட்டினான். ஒலிவமரத் தோப்புகளும் இலவங்க மரத் தோப்புகளும் நிறைந்திருந்த அப்பகுதியிலும் தன் மனைவிகளை திருப்திப்படுத்துவதற்காக உயரமானவையும் கல்லாலும் மரத்தாலும் செய்யப்பட்டவையுமான அருவருக்கத்தக்க சுரூபங்களை வைத்தான். அந்தப் பொய் தெய்வங்களின் பலிபீடங்களுக்கு முன்னால் மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலோக்குக்கும் அஞ்ஞான மார்க்கத்தின்படி மிக இழிவான சடங்குகள் நடத்தப்பட்டன. 11:7.
சாலமோனின் இந்த போக்கு அதற்கேற்ற தண்டனைகளை கொண்டு வந்தது. சிலை வழிபாட்டுக்காரர்களுடன் இணைந்ததன் மூலம் தன் தேவனை விட்டு அவன் பிரிந்ததே அவனுடைய அழிவுக்கு காரணமாக அமைந்தது. தேவனுக்கு உண்மையாக இருப்பதை அலட்சியப்படுத்தியதால் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்ளும் தன்மையை இழந்து போனான். அதனால் அவனுடைய ஒழுக்கத் திறன்கள் ஒழிந்து போயின. மென்மையான உணர்வு திறன்கள் மழுங்கிப் போயின. மனச்சாட்சியில் உணர்வற்றவனானான். தன் ஆளுகையின் ஆரம்ப காலத்தில் ஒன்றுமறியா குழந்தை ஒன்றை அதன் தாயுடன் திரும்பச் சேர்ப்பதில் தன் ஞானத்தை வெளிப்படுத்தி பரிவும் இரக்கமும் காட்டிய அவன் இப்போது சிலைகளை அமைத்து அங்கங்கு குழந்தைகளை பலியிடுமளவிற்கு தரம் தாழ்ந்து போனான். முதலாம் இராஜாக்கள் 3:16-28 வாலிபனாக இருந்த காலத்தில் அவன் பகுத்தறிவும் ஞானமும் பெற்றிருந்தான். பலம் வாய்ந்த வீரனாக அவன் இருந்த காலத்தில் மனுஷனுக்குச் செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று எழுதினான். நீதிமொழிகள் 14:12. அதே சாலமோன் பிற்காலங்களில் ஒழுக்கக்கேடும் அருவறுப்புமான சமயச் சடங்குகளை காமோசுக்கும் அஸ்தரோத்துக்கும் செய்து பரிசுத்தத்தை விட்டு பின்வாங்கி போனான். ஆலய பிரதிஷ்டையில் தன் மக்களிடம், உங்கள் இருதயம் நம் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாயிருக்க கடவது என்றவன் தானே தன் வார்த்தைகளை முழுமனதுடன் கடைபிடிக்காமல் குற்றவாளியாகிவிட்டான். முதலாம் இராஜாக்கள் 8:61. கட்டுப்பாடற்ற வாழ்க்கையே சுதந்திரம் என்கிற தப்பெண்ணம் வந்தது.
இருளை வெளிச்சத்தோடும், தீமையை நன்மையோடும், அசுத்தத்தை சுத்தத்தோடும், பேலியாளை கிறிஸ்துவோடும் இணைக்க முயன்றான். அதற்கு அவன் கொடுத்த விலை பெரிது. ஆட்சி செய்வதில் ராஜாக்களில் மேன்மையாக விளங்கினவன் அவன். ஆனால் வாழ்வதில் ஒழுக்கமற்றவனாகவும் பிறருக்கு அடிமையாகவும் கைப்பாவையாகவும் மாறினான். உயர்வும் உறுதியுமான குணநலன்களை ஒரு சமயத்தில் அவன் பெற்றிருந்தான். அவையெல்லாம் ஊக்கம் குன்றி உறுதி குலைந்து போயின. நாத்திக உணர்வுகள் தோன்றின. சந்தேகங்கள் ஏற்பட்டன. ஜீவனுள்ள தேவன் பேரிலிருந்த விசுவாசம் போய்விட்டது. அவநம்பிக்கையால் மகிழ்ச்சி குறைந்துவிட்டது. ஒழுக்கம் நலிந்துவிட்டது. வாழ்வு தாழ்ந்துவிட்டது. ஆரம்பத்தில் நீதியோடும் பெருந்தன்மையோடும் விளங்கிய ஆட்சியில் கொடுமையும் அடக்குமுறையும் நிறைந்துவிட்டன. மனித தன்மையின் பலவீனத்தை நாம் என்ன சொல்ல? தேவனை சார்ந்திருக்க வேண்டுமென்கிற உணர்வை ஒருவன் இழந்துவிட்டால் தேவன் அவனுக்குச் செய்யக்கூடியது எதுவுமில்லை. இஸ்ரவேலர் தங்கள் தேவனை மறந்த அந்நாட்களில் அவர்களின் ஆன்மீக நிலை வெகுவேகமாகச் சரிந்தது. ராஜாவே, தன் திட்டங்களை சாத்தானின் செயல்பாடுகளோடு இணைத்துக் கொண்ட நிலையில் வேறென்ன நிகழக்கூடும்? மெய்த்தொழுகைக்கும் பொய்த்தொழுகைக்குமிடையே உள்ள வித்தியாசத்தை உணர முடியாத விதத்தில் இஸ்ரவேலரின் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்த எதிரியான சாத்தான் தன் பிரதிநிதிகள் மூலம் கிரியை செய்தான். இஸ்ரவேலரும் அதற்கு இரையாகிப் போனார்கள். பிற தேசங்களோடு செய்த வர்த்தகத்து நிமித்தம் தேவன்மேல் அன்பற்றவர்களோடு இஸ்ரவேலர் நெருங்கி பழக நேரிட்டது. அதன் மூலம் இஸ்ரவேலரும் தேவன்மேல் அன்பற்றவர்களாக மாற ஆரம்பித்தனர். தேவனுடைய பரிசுத்த குணம் பற்றிய உணர்வுகள் மங்கிப்போயின. கீழ்ப்படிதலின் பாதையில் செல்ல மறுத்து நீதியின் சத்துருவுக்கு நெருக்கமானவர்களாக மாறினார்கள். சிலை வழிபாட்டுக்காரர்களை திருமணம் செய்வது பொதுவான பழக்கமாகிவிட்டது. சிலை வழிபாட்டை அருவருக்கு தன்மை இல்லாமல் போயிற்று. பலதாரப் பழக்கம் பரவியது. சிலை வழிபட்ட தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை அஞ்ஞானச் சடங்காச்சாரங்களில் வளர்த்தார்கள். தேவன் நியமித்த பரிசுத்த வழிபாட்டு முறையை மறந்த சிலர் சிலை வழிபாட்டின் அந்தகார முறைமைகளுக்கு இடமளித்தார்கள். உலகம், அதன் போக்கு, அதன் செல்வாக்குகளிலிருந்து கிறிஸ்தவர்கள் தங்களை விலக்கிக் கொள்ள வேண்டும். உலகில் நம்மை வாழ வைக்க தேவனால் முடியும். ஆனால் நாம் இந்த உலகிற்கு உரியவர்களாக வாழக்கூடாது. தேவ அன்பு நிலையற்றதோ மாறக்கூடியதோ அல்ல. அளக்க முடியாத அக்கறையோடு அவர் தம் பிள்ளைகளை எப்போதும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நாம் முற்றிலும் அவருக்கு உண்மையாயிருப்பதை விரும்புகிறார். இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக்கை பற்றிக் கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியன் செய்ய உங்களால் கூடாது. மத்தேயு 6:24. சாலமோனுக்கு தேவன் அற்புதமான ஞானம் தந்திருந்தார். உலகமோ தேவனிடமிருந்து அவனை பிரித்தது. அவனைவிட இன்றைய மக்கள் பெலம் வாய்ந்தவர்கள் அல்லர். அவனை விழச் செய்த அதே சூழ்நிலைகள் இவர்களுக்கும் ஏற்படலாம். அவனுக்கு இருந்த ஆபத்துகளை குறித்து தேவன் அவனை எச்சரித்தது போல இன்றும் எச்சரிக்கிறார். உலகத்தோடு ஒத்துப்போய் உங்கள் ஆத்துமாக்களை ஆபத்துக்கு உள்ளாக்க வேண்டாமென்று எச்சரிக்கிறார். நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். அப்பொழுது
நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 6:17-18.
செழிப்பின் மத்தியில் ஆபத்தும் ஒளிந்திருக்கிறது. ஒருவரிடம் பணமும் கனமும் இருந்தால் அவன் தனது தாழ்மையையும் ஆன்மீகத்தையும் விட்டுவிடக்கூடிய ஆபத்து அவனுக்கு இருக்கிறது. இதை எல்லா காலங்களிலும் நாம் பார்க்க முடிகிறது. காளிக்குடத்தை சுமந்து செல்வது எளிது, நிறைக்குடத்தை சமநிலையில் சுமப்பதுதான் கடினம். வேதனையும் சோதனையும் நமக்கு துக்கத்தை தரலாம், ஆனால் செல்வச் செழிப்புதான் ஆன்மீக வாழ்விற்கு அதிக ஆபத்தானது. மனிதர் தேவசித்தத்திற்கு தொடர்ந்து அடிபணிந்து சத்தியத்தால் பரிசுத்தமடையாவிட்டால் அவர்களிடமிருக்கிற செல்வச் செழிப்பு நிச்சயமாகவே இருமாப்பான சுபாவத்தை அவர்களில் உருவாக்கிவிடும். ஒவ்வொரு அடியை நாம் எடுத்து வைக்கும்போதும் தேவ வழி நடத்துதல் நமக்குத் தேவை, அவர் போதனை தேவை. இப்படிப்பட்ட தாழ்மை எனும் பள்ளத்தாக்கில் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. ஆனால் உயரமான சிகரத்தில் நிற்பவர்களுக்கு ஆபத்து இருக்கிறது. அவர்களுடைய பதவி நிமித்தம் அவர்களுக்கு அதிக ஞானம் இருக்க வேண்டும், ஆனால் ஆபத்துகள் தாம் அதிகமிருக்கின்றன. அப்படிப்பட்டவர்கள் தங்கள் தேவனை தங்கள் நம்பிக்கையாக வைக்காத பட்சத்தில் நிச்சயமாக விழுந்து விடுவார்கள்.
பெருமைக்கும் பேராசைக்கும் இடங்கொடுக்கும் போதெல்லாம் வாழ்க்கை சீர்கெடுகிறது. ஏனெனில் பெருமை இருந்தால் நாம் நம் ஏழ்மையை உணர்வதில்லை. பரலோகத்தின் அளவற்ற ஆசீர்வாதங்களை பெற முடியாதவாறு நாம் நம் இருதயத்தை அடைத்துக் கொள்கிறோம். சுய மகிமை அடைவதையே தன் நோக்கமாகக் கொண்டவன் தேவகிருபை இல்லாதவனாகக் காணப்படுவான். ஏனெனில் தேவ வல்லமையால் மாத்திரமே மெய்யான ஐசுவரியத்தையும் நிறைவான மகிழ்ச்சியையும் பெற முடியும். கிறிஸ்துவுக்காக சகலத்தையும் செய்கிறவனும் கொடுக்கிறவனும் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐசுவரியத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார் என்பதை கண்டுகொள்வான். நீதிமொழிகள் 10:22. கிருபையின் மென்மையான தொடுதலால் கவலைகளையும் அசுத்த ஆசைகளையும் ஆத்துமாவிலிருந்து இரட்சகர் அகற்றுகிறார். பகைமை மாறி அன்பு பிறக்கும், அவிசுவாசம் மாறி நம்பிக்கை பிறக்கும். என்னை பின்பற்று என்று அவர் ஆத்துமாவோடு பேசும்போது முன்பு நம்மில் உலகக் கவர்ச்சி ஏற்படுத்தியிருந்தத மறுச்சி உடைந்து போம். பேராசை புகழார்வம் எனும் ஆவிகள் அவர் குரலின் சத்தம் கேட்டவுடன் உள்ளத்திலிருந்து பறந்தோடும். மனிதர் அவற்றின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு தேவனை பின்பற்ற எழுந்திருப்பார்கள்.